ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்ப ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருள் தோன்றிற்று. ஆகவே இன்னொரு பொருள் அல்ல, அதனுடைய தொடர்ச்சி தோன்றிற்று. உடனே தனக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கிறான், ஐயா சிலந்தியிலிருந்து சிலந்தி நூல் தான் வரும், சரி அது தொடர்பு. ஆனா மனுஷன் சொல்றீங்க, உயிர்னு சொல்றீங்க, உடம்புன்னு சொல்றீங்க, உயிர்னு சொல்றீங்க, உலகத்துல மற்ற பொருளும் அவன் தான் இறைவன் தான் சொல்றீங்க, அப்ப மைப்பு இறைவன் தான் சொல்றீங்க. சிலந்தியிலேருந்து சிலந்திக்குரிய நூல் மட்டும்தானே தோன்றுது, அது மாதிரி ஆண்டவன் சொன்னா ஆண்டவனோட தொடர்பு மட்டும்தானே தோன்றணும். அது இல்லை அசையும் பொருள், அசையா பொருள், அறிவுடை பொருள், ஜத்து பொருள், அசத்து பொருள், எல்லாம் அசத்தும் சத்து இருக்கிற பொருள், இதெல்லாம் தோன்றுதே ஏயா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்படின்னு கேட்குறீங்களா, அது எது போல என்றால் நேற்று சொன்ன மரம். இன்னொரு ஓமின்னு சொல்றான், எப்படி கடல்ல தண்ணி மட்டும்தானே இருக்கணும், கடல்ல தண்ணி மட்டும்தான். ஆனா அந்த கடல் தண்ணியிலிருந்து அலை வரும், அலையில நுரை வரும். அவர் சொல்ற வான் நாரம், நாரம்னா தண்ணி, வான் மழையாக பொழிந்தது அது கடல்ல திரை. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அசடுகள்லாம் சேர்ந்து நுரையா வருது, நுரை வரும், நுரை தரு வாழ்மையில். எப்படி ஒரு நீராக இருக்கக்கூடிய வெள்ளத்தில், அது கடல் கடலில் எப்படி அலை தோன்றுகிறதோ, அட அலை வேறு, நுரை அழுக்கு வேறு, அலை அதனுடைய இயக்கம் அதிலே தோன்றுகிற நுரை வேறு, நுரை அழுக்கு. அப்ப அழுக்குடை பொருள் தோன்றுகிறதா இல்லையா கடலிங்கிறான். அப்ப உலகத்தில் அழுக்குடைய பொருள் தோன்றுமா இல்லையா, அதுதான் ஜடப்பொருள், அதுதான் ஜடத்தை உடைய உயிர் பொருள். அப்படி எப்படி கொண்டு வரான், கடலில் தோன்றுகின்ற தொன்மையில் பண்ணை காலத்தில் வான் வான் தருகிற நாரம், தூய்மையான நீர் அது கடலாக விழுகிற, கடலிலே அலையாக இருக்கிறது கடல், திரை நுரை தரு வாய்மையில் கூடும். எனவே மரத்தில் எப்படி இலை பழம் பூ, இலை தோன்றுகிறது, பழம் தோன்றுகிறது, பூ தோன்றுகின்றது, இது தோல் தோன்று, அதனுடைய மரப்பட்டை தோன்றுகிறது, அதனுடைய நார் தோன்றுகிறது, அதற்குள்ளே இருக்கிற வைரம் தோன்றுகிறது, இவ்வளவும் ஒரு மரத்துல தோன்றுதா இல்லையா. அப்ப சிலந்தில இருக்கிற ஒரு நூல் மட்டுமல்ல, மரத்திலே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வைரம், வெளிய ஒரு பட்டை, அப்புறம் ஒரு பழம், அப்புறம் பூவு, அப்புறம் இலை. இந்த மாதிரி பல தோன்றுவது போல இறைவன் இடத்தில் இருந்து பலவிதமான ஜடப்பொருள், ஜடமற்ற பொருள், இயங்கு பொருள், இயங்கா பொருள், இவையெல்லாம் தோன்றுகின்றன. உடனே இன்னொரு கேள்வி கேட்கிறீங்களா அப்படின்னு அடுத்த பாயிண்ட் வர, ஆறாவது பாயிண்ட் வர, இது அஞ்சாவது பாயிண்ட். சிலந்தியிலிருந்து நூல் தோன்றுகிறது என்பது அடுத்ததாக சொல்லப்பட்ட செய்தி, இறைவனிடத்தில் இருந்து பல பொருள்கள் தோன்றுவதற்கு காரணம், எப்படி கடலில் பல பொருள்கள் தோன்றுகிறதோ அது போல. இப்ப அஞ்சாவது செய்தி முடிஞ்சது, இப்ப ஆறாவது. அதெல்லாம் சரிதான், இவை எல்லாமே ஜடப்பொருள் இருந்து ஜடப்பொருள் தோன்றுவது, மரத்திலிருந்து நாம வந்து மரத்தை ஓரறிவியல பிரிச்சாலும் அது ஒரு ஜடம், அதுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை விட்டுவோம், ஐயா கடல் எடுத்துக்க, நீ சொன்ன கடல் எடுத்துக்க, அது ஒரு ஜடப்பொருள், அதுல பல பொருள் தோன்றுகிறது, ஜடப்பொருள் ஜடப்பொருள் பல தோன்றுது இயற்கை. நீ முதல்ல என்ன சொல்லிட்ட, அறிவுடையவன் சொல்லிட்ட. அப்ப அறிவுடையவன் ஒரு இடத்திலிருந்து அறிவற்ற பொருள் எப்படி தோன்றும், இதற்குத்தான் சைவ சித்தாந்தம். இறைவன் நிமித்த காரணம், இறைவன் நிமித்த காரணம், முதல் காரணம் எது, மாயை ஜடப்பொருள். ஜடப்பொருளிலிருந்துதான் தனுகரணபுவன போகங்களை அவன் உற்பத்தி செய்கிறான் என்பது சைவ சித்தாந்தத்தின் முடிந்த. ஆக ஜடப்பொருளிலிருந்து ஜடப்பொருள்கள் தோன்றுவது என்பது சைவ சித்தாந்தம். ஆனால் மாயாவாதியினுடைய கொள்கை தன்னுடைய ஜடப்பொருள் அல்ல, இவன் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளிலிருந்து தனுகரண புவன, நீங்க தனுகரண புவனத்தே வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் இந்த உயிருக்குள்ள நம்ம போல. தனுகரண புவன போகங்களை எல்லாம் படைக்கிறான் என்றால் எப்படி பொருந்தும் அப்படின்னா, அசித்தை சித்து உதவாது எனின், 20வது வரி, அசித்தை சித்து உதவாது எனின், அசித்து அறிவற்ற பொருள், சித்து அறிவுடைய பொருள் உதவாது எனின், நெல் பதர் பலாலத்து பரம் தரும் இது. அதான் பதில். அறிவற்ற பொருளிலிருந்து, சாரி, அறிவற்ற பொருள்கள் அறிவுடைய பொருளிலிருந்து தோன்றுகிறது எவ்வாறு என்றால், நலம் தரக்கூடிய நெல்லிலிருந்து நெல்லினுடைய அகிரணி பொருளாக இருக்கக்கூடிய ஜடப்பொருளாக இருக்க என்றால், நெல் தான் பிற ஒன்றை தோற்றுவிக்கக்கூடியது என்பதால் நெல் எடுத்துட்டாங்க. நெல்லிலிருந்து விதை, நெல் விதை, அந்த விதையிலிருந்து மற்ற வேறு பல பொருள்கள், அதாவது முளை, இலை, காய், கனி, உமி, தவிடு, இதெல்லாம் தோன்றுகிறது. அதுபோல எப்படி ஒரு நெல்லிலிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ, நெல் என்பது உயிர் பொருள், அதனால் தான் தன்னிடத்திலிருந்து பலவற்றை அது இப்போது நெல் வித்தாக இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால தான் உள்ளது மறையாது, உள்ளது அழியாது என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். எனவே நுண்ணிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த விதையிலிருந்து எப்படி மற்ற இலை போன்றவைகளெல்லாம் தோன்றுகிறதோ அது போல அப்படின்னு. நெல் பதர், நெல்லிலிருந்து பதர், பலாலம் என்றால் வைக்கோல், பரம் இது, இது பரம் தரும், பரமன் தருவான். இந்த நாலு சொல்லுக்கு இதான் பொருள். நெல் பதர் பலாலத்தில் பரம் தரும். நெல் எப்படி பதரையும் பலாலத்தையும் தருகிறதோ அதுபோல பரம் தருவான், பரம் இந்த பொருள்களை தருகிறான். இப்ப 6வது கேள்விக்கும் பதிலும் அதுக்கே முடிஞ்சது. இது தன்னியல்பு என்றும் விளையாட்டு என்றும் முன்னுள்ள மறைகள் ஒழிதலின், இவையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாட்டு, இவையெல்லாம் அவனுடைய இயல்பு. எப்படி தன்னுடைய அறிவான பொருளிலிருந்து அறிவற்ற பொருள்களை அவன் இயற்றுவது அல்லது தோற்றுவிப்பது அவனுடைய திருவிளையாடல், உஸ்தாபிச்சுதான். அதெல்லாம் சாமியினுடைய விளையாட்டு, நீ என்ன ஏன் விளையாடுறதெல்லாம் கேட்க முடியாது, அதான் விளையாட்டு, இதெல்லாம் திருவிளையாட்டு. என்ன அளவுவார், என்னதான் நாம் சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். நம்ம விதி வினைதான் சொல்லிட்டவும் வச்சுங்க, இறைவனுடைய திருவிளையாட்டுன்னு சொல்லிட்டவும் வச்சுங்க, எவனும் கேள்வி கேட்க மாட்டான். இங்க மாயாவை சும்மா மனசுக்குள்ள சந்தேகத்தையே போட்டுக்க வேண்டாம், அவனே போடுறான். தன்னியல்பு என்றும் விளையாட்டு என்றும் உன்னுள்ள மறைகள் ஒழிதறின், முடிஞ்சு போச்சு. அப்ப சரி, ரைட், அவன் இவ்வாறு செஞ்சதுக்காக அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருளை செஞ்சதுக்காக இன்னும் கேட்கலையா, இதெல்லாம் விளையாட்டு. ஆனால் ஒருவனாக இருக்கிறவன் பல வடிவங்களை ஏன் எடுக்க வேண்டும்? உலகத்துல வம்சம் மட்டும் படைச்சிருக்கலாம்ல, எதுக்கியா அவனுக்கு எதிரியா மிருகத்தை படைக்கிறது, அவனுக்கு எதிரியா பாம்பு பூலி பள்ளி பூச்சா பூரான்லாம் படைக்கிறது. அவனை மட்டும் படைச்சிட்டா அவன் வாழ்வான், சாதனை பூச்சி ஆவான், தொலைகிறான். இவன் திடீர்னு பாம்பால கடிச்சிருந்தான், புலியால அடிச்சிருந்தான், யானை மிதிச்சு இறந்தான், அது என்னையா, அது இறக்குறதுக்கு நீந்தான் இருக்க போதாதா, கொண்டு போறதுக்கு நீ தான் இருக்க போதாதா, இதுக்காக மற்றெல்லாம் படைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு நூல், ஒரு நூல் பன்மணி நிலையும் பசுப்பால் எனவும் பல அகல் நீரில் அலர்கதீர் எனவும் பூவல் ஆழி குளம் சிறு குழி தால் வாவி யாவையும் வருகுணர் என்றும். ஏன் அவ்வாறு பல வடிவங்களை இறைவன் படைக்க வேண்டும்? மனிதன் என்ற ஒரு வடிவத்தை மட்டும் படைக்கலாமே, மற்ற விலங்குகள் பறவைகள் இவற்றையெல்லாம் படைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, அதை எல்லாம் படைச்சாலும் அவன்தாய தான் படைப்பாக வேறுபாடா தோன்றுகிறான். எப்படின்னு, ஏ வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த தண்ணி எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வடிவமா இருந்தாலும் அது இந்த தண்ணீர் தானே பேர். எந்தெந்த பாத்திரங்களாக இருந்தாலும் முன்னுட ஒரு நூல் பன்மணி நிலையும் ஒரு நூல் தான், அதிலே பல மணிகள் உண்டு, சேர்ந்து கோர்க்கப்பெற்றிருக்கிறது. கோர்த்து அந்தந்த நிறமாக நூல் காட்சி தரும். பசும்பால் பசுப்பால் ஏற்றது விளக்கினும் பல நிறங்களாக இருந்தாலும் அவற்றில் பால் பல அகல் நீரில் அகண்ட பாத்திரங்கள் நீரில் அலர் கதிர் எப்படி அது தோன்றுகிறதோ அது போல எந்த பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலும் சூரியனுடைய கிரணம் ஒரே மாதிரியாகத்தான் தோன்றும். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த தண்ணி விஷயம், கூவல் ஆழி குளம் சிறு குழி கால் வாவி யாவையும் பருகுணம் எனவும் என்று அவையெல்லாம் தண்ணீர் தான் என்று சொல்லப்படுவது போல ஒருவன் தான் எல்லா விதமான பொருளாகவும் சொல்லப்படுகிறான். அவ்வளவுதான். இது கிணத்து தண்ணீர், இது பறவை இறைவன், இது குளத்து தண்ணீர், இது விலங்கு இறைவன், இது ஆழமான கடலில் இருந்து வந்தது அப்படின்னா இது மனித கடவுள். இப்படியா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றனா, ஒரு குளத்துல இருக்கிறதும் தண்ணி தான், அப்ப குளத்து தண்ணின்னு சொல்ற மாதிரி பறவை இறைவன், பறவையாக காட்சியளித்தான் அவன் பறவை இறைவன். மனுஷ உடம்பாக காட்சி இருந்தான் மனுஷ உடம்பு இறைவன். அதுதான் பன்மணி நிலையும் பசுப்பா எனவும் பல்லக நீரில் அழகது எனவும் கூவல் ஆழி குளம் சிறு குடி காலும். இப்ப ஏழாவது கருத்து முடிஞ்சது. அப்ப ஒரு பொருள் பல பொருளாக தோன்றுவதற்கு காரணம், பல பொருளாக அது தோன்றினாலும் அது ஒரு பொருள் தான். சரியா பச்சா? அதுக்கப்புறம் சரி, அப்ப பல பொருள் இயங்குதே, பறவை பறக்குது, விலங்கு ஓடுது, மனுஷன் பறந்து ஓடிட்டு இருக்கிறான், மனதால பறக்கிறான் காலால ஓடுறான். அப்ப பறவையும் விலங்குமாவே இருக்கிறான். அப்படி பல தொழில் நடக்கிறது, தொழில் நடக்குது இல்லையா, உருவத்துல தொழில் நடக்குது. அப்ப அந்த தொழிலை செய்கிறவன் இறைவன் தானோ அப்படின்னு அவர் அடங்கி ஆடியுள் நிழலென தோன்றி, ஆடியுள் நிழலென தோன்றி அவற்றுக்குள்ளே பறவைக்குள்ளே விலங்குக்குள்ளே மனிதருக்குள்ளே அல்லது அகரணி பொருளுக்குள்ளே அவற்றுள் அடங்கி ஆடியுள் நிழல் என கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் போல, கண்ணாடியில் தோன்றுகின்ற நிழல் போல, கண்ணாடி இறைவன் அவற்றிலே தோன்றுகிற நிழல் எது என்றால் உடம்பு, கண்ணாடியில் தோன்றுகிற நிழல் போல அவன் தோன்றுகிறான். அப்ப கண்ணாடியில் தோன்றுகிற உருவம் எது? இறைவன். மறந்துடக்கூடாது. ஏன்னா நிழல் போலன்னா இந்த உடம்புகளாக எப்படி அவன் பிரதிபலிக்கிறான் என்றால் கண்ணாடியில் எப்படி நிழல் பிரதிபலிக்கிறதோ, நிழல் தானே. இப்ப இந்த உடம்பு இறைவனுடைய நிழல், இறைவன் தான் ஆனா அவனுடைய நிழல். அதுபோல இறைவன் தோன்றுகிறான், அவ்வவர் தடங்கி ஆடியும் நிழலன தோன்றி அப்படி தோன்றுகிறான். அப்ப நிழல் தோன்றுகிறனா இயக்கம் உண்டா? இப்ப இறைவன் இயங்குவதனாலே உலகம் இயங்குகிறது என்று சொல்லுகிறோம். இப்ப கண்ணாடியில் தோன்றுகின்ற உருவம் கடவுள், அதில் இருக்கிற நிழல் நம்முடைய மனித யாக்கை. அப்படின்னா கண்ணாடியில் கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற உருவம் அசைஞ்சாத்த அந்த நிழல் அசையும். அப்ப இறைவன் அசைகிறானா அப்படின்னா இல்லடா, காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு காந்தம் இருக்கிறபடியே இருக்கும். அந்த இரும்பு எப்படி அசையுதோ அது போல அசைது. நேரத்தில் கொஞ்சம் புரியாம இருக்க மாதிரி இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கலாம். ஒருவன் பல வடிவங்களாக தோன்றுவது விளையாட்டு, முடிஞ்சு போச்சு. அப்படி விளையாட்டாக தோன்றுவது தோன்றினாலும் அவன் ஒருவன் தான். அடுத்த செய்தி, அப்படி ஒருவன் என்றால் பல பொருள் இயங்குகிறதே, இவன் இயங்குவானா? இல்லை, இவன் கண்ணாடியின் நிழல் போல அந்த நிழலில் பல உருவத்தில் இருக்கிறான். அப்ப உருவம் இயங்குதே, இவன் இயங்குவானா? என்னப்பா அப்படின்னு கேட்கிறியா? ஆமா. எப்படின்னா காந்தம் தான் இருந்தபடி இருக்கும், அந்த இரும்பு அசையும். அதுபோல பிம்பமாக இருக்கிற உடம்புகள் தான் இயங்குமே தவிர இறைவன் உள்ளே இருந்து ஆட்டுவிப்பான், அவன் தான் ஆடமாட்டான். நம்ம கருத்து தானே, கொஞ்சம் வருவான். தோண்டி யாக்கை நீ காந்தத்து இரும்பும், அது ஒரு செய்தி. காந்தம் போன்று அவன் இரும்பை இயக்குவதை போன்று தன்னுடைய நிழலை தான் இருந்தபடியே இயக்குகிறான். இப்ப அடுத்தாப்புல வந்த சரி, இயக்கம் என்று சொன்னால் அந்த இயக்கத்திலே உடம்பு இயங்குகிற பொழுது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. இறைவன் அனுபவிப்பானா? உடம்பு ஏன் தோன்றுகிறதுனா இல்லை, உடம்பு தோன்றிய பிறகு பல திருவிளையாட்டால உடம்பு தோன்றிடுச்சு. அப்ப உடம்பு தோன்றிய போது உடம்பு இயங்குறது போல இறைவன் இயங்குவானான்? இல்ல காந்தம் போல இயங்குவான் தான். சரி, காந்தம் போல இயங்குவான் சொன்னா அந்த காந்தத்தினால் இயங்குகிற இரும்புக்கு அதனுடைய இன்ப துன்பங்கள் உண்டு. அப்ப இரும்பாக இருக்கக்கூடிய உடம்புகள் அல்லது உலகத்து பொருள்கள் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது காந்தமாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் இன்ப துன்பத்தை அனுபவிப்பானா? இல்லப்பா, அதெல்லாம் ஒரு மயக்கம்னா. என்னடா மயக்கம்னா, இல்ல இவனே கேட்டுக்கிறான் என்ன மயக்கம் தெரியுமா? ராத்திரி கனவுல கண்டது பகலில் நாம் நீங்குகிறோம். ராத்திரி ஒரு இப்ப மத்தியானம் பூரா மாமியாரோட சண்டை, மருமகளுக்கு சண்டை. இதுல யார் யார் வெற்றி பெறாரு? மாமியாரா இருந்தா மாமியார் வெற்றி பெற்றாலும் வச்சுங்க, மருமகளா இருந்தா மருமக வெற்றி பெற்றாலும் வச்சுங்க. இப்ப இரவு ராத்திரில தூங்குற போது வெற்றி பெற்றவர்களை அடிக்கிற மாதிரி கனவு நாம காண்டு வச்சுங்க. அப்ப அடிக்கிறவங்க அடிக்கிற போது அடி வாங்குறவங்க பயப்படுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா அஜயோ நல்லா அடி போட்டு இந்த உடம்பெல்லாம் காயமா போச்சேன்னு ராத்திரி கனவு. காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி பயம், உடம்பு அடிச்சு அடியில் ஐயோ என் கையால் ஒடிஞ்சு போச்சே, என் மாமியா பட்டுக்கிறப்ப இப்படி பாழை பண்ணிட்டாலே உருப்புடுவாளான்னு ராத்திரி கனவுல கண்டாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நமக்கு முன்னாடி மாமியா தானம் பெருத்திட்டு இருக்கான். நாம எழுந்திரிச்சா நமக்கு ஒன்றும் ஆகலை. ஐயோ நாம ராத்திரி அச்சப்பட்டது கனவு, ராத்திரி அச்சப்பட்டது கனவு. அந்த அச்சப்பட்டது போல துன்பம், ஆனா அவருக்கு துன்பம் இல்லை. கனவு நம்ம கனவுல நாம நமக்கு துன்பம் வந்துச்சு, நம்முடைய பிம்பத்துக்கிட்ட துன்பம். ஆக நாம துன்பம், நாம நல்லா படுத்து பஞ்சனையில கால புரிச்சாங்க காலம் இருக்க தூங்கிட்டு உட்கார்ந்துருக்கும். ஆனா கனவுல மட்டும் மாமியார் அடிச்சதா கனவு? அப்ப கனவுலதான் அச்சம், காலையில பார்த்தா இல்லை. கனவுல நம்முடைய பிம்பம் அச்சப்பட்டதே தவிர நம்முடைய நாம் அச்சப்படல. சரியாச்சா? ராத்திரி ஒரு பாம்பு, சில நேரத்தில் பகல்ல கூட பாம்புன்னு, சில நேரத்தில் புத்தக பத்தில் ஒரு கயிறு கிடந்தா தூரத்திலேருந்து பார்க்கும்போது பாம்பாவே நினைப்போம். ஆனா கிட்டக போனோடனே அது கயிறுன்னு தெரியும். அப்ப நனவிலையும் கனவிலையும் ஒன்று அச்சப்படுவோம், ஒன்று மயக்கம் அடைவோம். இது ரெண்டும் மயக்கம் அடைந்ததே தவிர உண்மை அல்ல, பொய். அதுபோல இறைவன் அனுபவிப்பது போல பொய்யாக தோன்றுமே தவிர அதை அனுபவிப்பது எல்லாம் உடம்பு தான். இங்கதான் முழுக்க மாறுகிறார். நம்ம சைவ சித்தாந்தப்படி இன்ப துன்பத்தை யார் அனுபவிக்கிறது? உடலா உயிரா? உயிர்தான். அதனால சைவ சித்தாந்தத்தின்படி துன்பத்தை அறிவிப்பதும் இன்பத்தை அறிவிப்பதும் உயிர் தான். இப்ப மாயாவாதி இல்லை இன்பத்தையும் துன்பப்பதும் உயிரும் அல்ல, உயிரை இயக்குகிற இறைவனும் அல்ல, உடம்புதான். எதுபோல என்றால் கடவுளும் நனவிலும் நாம் அயங்கியும் அச்சப்படுவதும் போல. கனவில் தீங்கும் கங்குலில் இரவில் கயறு உணலில் தோன்றும் பேய்த்தேர் செய்தும் நனவிலே இருக்கின்ற பேய்த்தே கனலில் நல்ல பட்ட பகல்ல தண்ணி ஓடுற மாதிரி ஹைவேஸ்ல தெரியும், நாம சொல்ற தெரியும், அப்படியே தண்ணி ஓடுற மாதிரியே தெரியும். அப்படி காணலி செய்தியும் அன்னது பின்னர் நன்னீரை பழுங்கியன, ஆனால் அது நாம் அவையெல்லாம் பொய் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், பொய் என்று உணர்கிறோம். பதினாறு கரத்தும் ஒரு ஒன்று அவத்தை பதினான் கரணம், அந்த கரணம் நான்கு, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அஞ்சஞ்சு பத்து ஆக பதினாறு. அவர்கள் சொல்லுகிற பதினான்கு கருவிகள், கரணம்னா கருவி, தனு கரண புவன போகம், தனு கரணம் கருவி,